பிற்கால பரிசவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் பொது ஒத்தாசை சங்க கூட்டத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் சகோதரி ஜூலி பி பேக், ஒத்தாசை சங்கத்தின் பொது தலைவர். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த கூட்டத்தை தலைமை தாங்குகிறார். அவரோடு அவருடைய ஆலோசகர்களான தலைவர்கள் ஹென்றி பி ஐரிங் மற்றும் டீட்டர் எஃப் உக்டார்ஃப் வந்துள்ளனர். என்னோடு எனது ஆலோசகர்களான சகோதரிகள் சில்வியா எச் ஆல்ரெட் மற்றும் பார்பரா தாம்சல் உள்ளனர்கள். 12 அப்போஸ்தலர்களான மூப்பர்கள் ராபர்ட் டி ஹேல்ஸ் மற்றும் நீலல் ஆண்டர்சன் மற்றும் 70 மூப்பர் கிரேக் சி கிறிஸ்டன்சனும் வந்துள்ளனர். ஆரம்ப வகுப்பு மற்றும் இளம் பெண்கள் பொது தலைமைகளும் ஒத்தாசை சங்க பொது போர்டு ஆலோசகர்களும் இங்கு மேடையில் அமர்ந்துள்ளனர். இந்த கூட்டமானது 82 மொழிகளில் 1075 நாடுகளில் வசிக்கும் பெண்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. ஒத்தாசை சங்க பொது தலைமையாக நாங்கள் மத்திய மற்றும் தென் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஏஷியா, யூரப், ஆப்பிரிக்கா, மெக்சிகோ மற்றும் தென் பசிபிக் தீவுகளில் வாழும் சகோதரிகளை சந்தித்துள்ளோம். இந்த கூட்டத்தின் இசை கார்த்தி ஜோலியின் நடத்தையில் கேர்ன்ஸ் யூட்டாவை சார்ந்த ஒத்தாசை சங்க சகோதரிகள் பாடற்குழுவால் வழங்கப்படும். லிண்டா மார்கரெட்ஸ் ஆர்கன் வாசிப்பார். பாடற்குழுவும் மற்றும் அனைவரும் ஆரம்ப பாடலான கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்ற பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து ஒத்தாசை சங்க பொது போர்டின் அங்கத்தினரான சகோதரி ஷேரன் சி யூபெங்க் ஆரம்ப ஜபத்தை ஏறெடுப்பார்.
Our Father in heaven.
எங்களுடைய பரமபிதாவே, இந்த மாநாட்டின் ஆரம்ப வேளையில் நாங்கள் ஒன்றாக கூடி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒத்தாசை சங்க பொது தலைமையின் இடமிருந்தும் தீர்க்கதரிசியிடமிருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள இன்றைக்கு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசுகிறவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பொழியுமே. எங்களுடைய இருதயங்களை திறந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் சகோதரிகளாகவும் நண்பர்களாகவும் ஒன்றிணைய எங்களை ஆசீர்வதியுமே. இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
Thank you, Sister Eubank.
சகோதரி யூபேங்கிற்கு நன்றி. அந்த அழகான பாட்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதரி பார்பரா ஸ்மித் செப்டம்பர் 13வது நாள் இறந்து போனார்கள். சகோதரி ஸ்மித் ஒத்தாசை சங்க தலைவராக பல வருஷம் சேவை செய்தார். இந்த சபையின் பெண்களை நான் இப்பொழுது பேசுவேன். என்னைத் தொடர்ந்து பாடற்குழு கேரி ஆன் என்ற பாடலை பாடுவார்கள். அதற் பிறகு சகோதரி சில்வியா எச் ஆல்ரெட் பேசுவார். அதைத் தொடர்ந்து சகோதரி தாம்சன் பேசுவார். அதற் பிறகு நாம் அனைவரும் மோர் ஹோலினஸ் கிவ் மீ என்ற பாடலை பாடுவோம். திட்டத்தில் தங்களுடைய கடமைகளை புரிந்து கொள்ளும்படியாக பரலோக பிதாவின் குமாரத்திகளுக்கு இந்த கூட்டமானது வரமாக அமைந்துள்ளது. உங்களில் பலரை இந்த கடந்த வருடத்தில் சந்தித்துள்ளேன். உங்களின் கண்களை பார்த்ததிலும், கட்டி அணைத்ததிலும், சிரித்ததிலும், அழுததிலும், உங்களின் சந்தோஷம், துக்கம் மற்றும் வெற்றிகளை கேட்டதிலும் எனது இருதயம் தொடப்பட்டுள்ளது. உங்களை நமது பரலோகப்பிதா அறிந்துள்ளார். பரலோகப்பிதாவின் குமாரத்திகளாக உங்களின் நித்திய கடமைகளை நிறைவேற்ற தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களுக்கு பெண் என்ற அடையாளம், சுவாபம் மற்றும் கடமை கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்பங்கள், சமூகம், இந்த சபை மற்றும் இரட்சிப்பின் திட்டத்தின் வெற்றிக்கு உங்கள் விசுவாசம் தேவைப்படுகிறது. எனது அன்பான சகோதரிகளே, உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். நாம் அனைவரும் ஒரு தனிப்பட்ட பூலோக அனுபவத்தின் இடையே இருக்கிறோம். சமீபத்தில் நான் சந்தித்த இரண்டு சகோதரிகளின் வாழ்க்கைகள் எவ்வாறு சூழ்நிலைகளில் எப்படி விசுவாசமாக வாழ்வது என்று காட்டுகிறது. ஒரு சகோதரி பிரேசிலில் ஒரு அழகான வீட்டில் வசிக்கிறாள். அவளுடைய சிவப்பு செங்கல் வீடு மற்றும் சுற்றியுள்ள சிவப்பு செங்கல் வேலியானது வெளி உலகத்திலிருந்து ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. அவளுடைய அழகான குழந்தைகளுக்கு பிரைமரி பாடல்கள் பாட தெரிகிறது. மற்றும் அவளுடைய வீட்டின் சுவர்களில் இரட்சகர், ஆலயங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் படங்கள் தொங்குகின்றன. அவளும் அவளுடைய கணவரும் தனிப்பட்ட தியாகங்கள் செய்ததன் மூலமாய் ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டுள்ளனர். தன்னுடைய பிள்ளைகள் உண்மையிலும் பிரகாசத்திலும் மற்றும் சுவிசேஷத்தின் பலத்தில் வளர்க்கும்படியாக தேவையான சக்திக்கும் ஆலோசனைக்காகவும் தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபிப்பதாக அவள் என்னிடம் கூறினாள். இன்னொரு சகோதரி தன்னம் தனியாக 80வது மாடியில் ஹாங்காங்கில் ஒரு சிறிய அபார்ட்மெண்டில் வாழ்கிறாள். அவளுக்கு சரீர கடினங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறாள். அவள் குடும்பத்தில் அவள் மட்டுமேதான் சபையின் அங்கத்தினர். ஒரு சிறிய அறையில் அவளது வேதம், ஒத்தாசை சங்க புத்தகங்கள் மற்றும் வேறு சபை புத்தகங்களும் உள்ளன. அவள் ஆவி நிரம்பிய ஒரு இல்லத்தை அமைத்துள்ளாள் மற்றும் சபையில் எல்லோருக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறாள். மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளில் பல சகோதரிகள் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். சிலர் எப்பொழுதும் பசியில் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஏமாற்றங்கள் மற்றும் நம்பிக்கை துரோகத்தின் மத்தியில் விசுவாசமாக தொடர தினமும் தைரியம் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்கிறபடியால் இவை அனைத்தும் போராட்டத்தின் அறிகுறியாயிருக்கிறது. பிந்திய கால பரிஸ்தவான் பெண்களின் சக்தி, நோக்கம் மற்றும் நிலை குறித்து பல கருத்து வேறுபாடுகள் உள்ளன. நாம் ஆண்களை விட குறைந்தவர்கள் என்றும், நாம் அன்பானவர்கள் ஆனால் அதிகம் தெரியாதவர்கள் என்றும், நாம் என்ன செய்தாலும் பரலோக பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் இவற்றில் சில கதைகள் உள்ளன. அப்போஸ்தலர் பேதுரு சொன்னது போல கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். மார்மன் புத்தகம் விவரிக்கிறது, ஏனெனில் இதோ அந்நாளில் அவன் மனுபுத்திரர் இருதயங்களில் சினம் கொள்ள செய்து அவர்களை நன்மைக்கு விரோதமாய் கோபமடைய ஏவுவான். மேலும் மற்றவர்களை அவர் சாந்தப்படுத்தி ஆற்றி சியோனில் அனைத்தும் நலமே என்று சொல்லும்படியாக மாம்ச பாதுகாப்பிற்குள் போக வைப்பான். இவ்வாறாக பிசாசு அவர்களின் ஆத்மாக்களை ஏமாற்றி பத்திரமாக பாதாளத்திற்குள் அவர்களை நடத்தி செல்வான். சாக்கு போக்கு மற்றும் சபலம் வளர்ந்து வரும் இந்த காலங்களில் தேவனுடைய குமாரத்திகள் ஜபத்துடன் இல்லை என்றால் வேதாகமம் கூறுவது போல உணராத பெண்களாகவும் அபூர்வமான தேவன்களை வணங்குகிறவர்களாகவும் மாறிவிடுவார்கள்.
And inspired are increasingly at risk of becoming what the scriptures describe as silly women who worship.
சங்கடமாக உலகத்தின் புரட்டுகளினாலும் வாழ்க்கையின் கஷ்டங்களினாலும் பல சகோதரிகள் கதைகளை உண்மையாய் காட்டிலும் அதிகமாக நம்புகிறார்கள். இது ஜபம் செய்யாமலும் வேதாகமத்தை படிக்காமல் இருப்பதின் மூலமாக வெளிப்படுகிறது. இது சொற்களின் நாள் இல்லை, எச்சரிக்கையின் நாளாக இருக்கிறது என்று தேவனே கூறியுள்ளார். இந்த கொடிய காலங்களில் அவருடைய குமாரத்திகளை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு போதிக்கவும் அவர்களை குழுவாக அமைக்க தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்திற்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த குழுதான் ஒத்தாசை சங்கம் ஆகும். தேவனுடைய குமாரத்திகள் விசுவாசத்திலும் தனிப்பட்ட நீதியிலும் வளர்ந்து குடும்பங்களையும் இல்லங்களையும் உறுதிப்படுத்தி தேவையில் உள்ளவர்களை கண்டுபிடித்து உதவி செய்து இதன் மூலமாய் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களுக்கு தயார்படுத்துவதே ஒத்தாசை சங்கத்தின் நோக்கமாயிருக்கிறது. ஒத்தாசை சங்கமானது தேவனுடைய குமாரத்திகளை அவருடைய திட்டத்திற்கு தற்காப்பாக ஒன்று சேர்த்து அமைக்கிறது. விசுவாசமான பெண்களுக்கு ஒத்தாசை சங்கம் ஒரு திசைக்காட்டியாக வழிகாட்டியாகவும் அமைகிறது. மிக அதிகமான அளவில் தனிப்பட்ட வெளிப்பாடுகளை நீதியான பெண்கள் பெற்று கஷ்டங்களிலிருந்து வெளிவந்து தங்களுடைய விசுவாசத்தை வளர்த்தும், குடும்பங்களை சக்திப்படுத்தியும் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் இருக்கிறார்கள். உலகத்தின் இந்த ஆபத்தான காலங்களில் தேவனுடைய குமாரத்திகளுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று குறித்து சகோதரி ஆல்டர், சகோதரி தாம்சன் மற்றும் நான் ஜெபித்தும் தீர்க்கதரிசிகளின் ஆலோசனையையும் கேட்டுள்ளோம். இதற்கு பதில் என்னவென்றால், சகோதரிகள் ஒத்தாசை சங்கத்தில் வரலாற்றை தெரிந்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதாகும். ஒத்தாசை சங்கத்தின் வரலாற்றை புரிந்து கொண்டால் பெண்களின் அடையாளம் உறுதி செய்யப்படுகிறது. இதன்படியாக ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு அடுத்த வருடம் நமக்கு ஒரு புத்தகமாக கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்பினால் ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு என்சைன் மற்றும் லியோனாவில் முக்கியத்துவத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது. இந்த வரலாற்றின் தயாரிப்பு மிகவும் அற்புதமான ஒரு அனுபவமாக அமைந்துள்ளது. ஒத்தாசை சங்கத்தின் ஞாயிறு கூட்டம் தூங்கும் சமயம் இல்லை என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் இதற்கு ஒரு மாபெரும் நோக்கத்தை கொண்டுள்ளார். தன்னுடைய மக்களை கட்டவும் அவர்களை ஆலயத்தின் ஆசீர்வாதங்களுக்கு தயார் செய்யவும் ஒத்தாசை சங்கத்தை தேவன் அமைத்துள்ளார். அவருடைய குமாரத்திகளின் உதவியை தன்னுடைய ராஜ்யத்தை கட்டவும் சியோனின் இல்லங்களை சக்திப்படுத்தவும் கேட்டுள்ளார். தங்களுடைய அடையாளம், மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள உலகமெங்கும் நற்பெண்கள் மத்தியில் ஒரு பசி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் இருக்கிறோம் என்ற உறுதியை ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு படிக்கும் பொழுது பெற முடியும். நமது விசுவாசம் மற்றும் சேவை நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்ற அறிகுறியாக இருக்கிறது. ஜூலை 1830 சபையின் முதலாவது பெண் தலைவரான எம்மா ஸ்மித்திடம் தேவன் கூறுகிறார், என்னுடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளுபவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் குமாரர் குமாரத்திகளாக இருப்பார்கள் என்று தேவன் கூறினார். ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு பரலோக பிதா தன்னுடைய குமாரத்திகளை அறிந்திருக்கிறார் என்று நமக்கு போதிக்கிறது. அவர்களை அவர் நேசிக்கிறார், அவர்களுக்கு தனிப்பட்ட கடமைகளை கொடுத்துள்ளார் மற்றும் தங்களுடைய பூலோக பிரயாணத்தில் அவர்களோடு பேசி வழிகாட்டியிருக்கிறார். மற்றும் ஒத்தாசை சங்க வரலாற்றில் எவ்வாறு விசுவாசமான ஆசாரியத்துவ தலைவர்கள் கூட சேர்ந்து பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. நித்திய ஜீவனை நாம் பெற எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்று வரலாறு நமக்கு போதிக்கிறது. ஒத்தாசை சங்கம் ஒரு அமைப்பாக சகோதரிகளின் சக்தியை சியோனின் கிளைகளிலும் இணைப்புகளிலும் அமைக்க கடமையை கொண்டுள்ளது. ஒத்தாசை சங்கத்தின் கூட்டணங்களின் மூலமாக, விசாரிப்பு போதகர்களின் ஊழியத்தின் மூலமாகவும், தேவனின் குமாரத்திகள் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை குறித்தும் அவர்களின் கடமைகளை குறித்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒத்தாசை சங்க கூட்டத்தை குறித்து பல மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த மாற்றங்களை உலகமெங்கும் உள்ள கிளைகளிலும் பிணையங்களிலும் நாங்கள் மாற்றங்களை பார்த்தோம் என்று சந்தோஷமாக அறிவிக்கிறோம். ஒத்தாசை சங்கத்தின் வரலாற்றான நோக்கம் நிறைவு பெறுவதை பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. ஒத்தாசை சங்கத்தின் கூட்டங்கள் இப்பொழுது ஒத்தாசை சங்க கூட்டங்கள் என்று அறிவிக்கப்படுவதன் மூலமாய் இக்கூட்டங்களின் முக்கியத்துவமும் அதிகரித்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசம் மற்றும் தனிப்பட்ட நீதி வளர்ச்சியையும் குடும்பங்களும் இல்லங்களும் சக்தி அமைய பெறுவதையும் ஒத்தாசை சங்க கூட்டங்களின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை சங்க கூட்டங்கள் விசாரிப்பு போதகம் மற்றும் இதர ஒத்தாசை சங்க வேலைகள் அனைத்தும் குறித்த கொள்கைகளின் அடிப்படை ஒத்தாசை சங்க வரலாற்றில் இருக்கிறது மற்றும் முதல் தலைமையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ரட்சிப்பின் வேலையில் பங்கேற்பது ஒத்தாசை சங்கத்தின் கடமையாக எப்பொழுதுமே இருந்துள்ளது. சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே தினசரி சம்பவங்களுக்கு பதில் அளித்து வருகிறது. ஒத்தாசை சங்கத்திலிருந்து சகோதரிகள் ஆரம்ப வகுப்பு, இளம் பெண்கள் அமைப்பு, ஞாயிறு பள்ளி ஆகியவற்றில் அழைப்புகளை பெறுகிறார்கள். தனிப்பட்ட சேவை ஒவ்வொரு சகோதரியையும் வலுப்படுத்தி மற்றும் ஆயிரக்கணக்கான உண்மையான பெண்களின் சேவை நடவடிக்கைகள் அதனோடு சேர்ந்து இந்த உலகத்தின் கர்த்தருடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே சகோதரிகள் சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஊழிய அழைப்புகளை ஏற்றும் இளம் பெண்கள் மற்றும் குமாரர்களையும் ஊழியத்துக்கு செல்ல தயார் செய்தும் தங்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு சுவிசேஷத்தை பகிர்ந்தும் இருக்கிறார்கள். போதகர் ஜோசப் ஸ்மித் ஒத்தாசை சங்க கூட்டங்களில் சகோதரிகள் ஆலயத்துக்கு செல்ல எவ்வாறு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்று வரலாற்றில் படிக்கிறோம். இன்றைக்கும் குடும்ப வரலாறு மற்றும் ஆலய பணி ஒத்தாசை சங்கத்தின் முக்கிய வேலையாக தொடர்கிறது. நமது வரலாறு வாய்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் தேவையற்ற காரியங்களில் நமது பணத்தை வீணடிக்க மாட்டோம். ஒத்தாசை சங்கமானது இளம் பெண்களை அடக்கமாக இருக்கவும் திருமணமானவர்கள் தங்களின் கணவர்களை நேசிக்கவும் சொல்லிக் கொடுக்கிறது.
Married to love their husbands, love their children, and strengthen their homes.
ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு தேவையான காரியங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் உபயோகமானவர்களாக இருக்கவும் நமக்கு போதிக்கிறது. வரலாறு முழுவதும் நாம் பார்க்கிறது என்னவென்றால், சகோதரிகள் பரிசுத்த ஆவியானவரை உபயோகிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் கடமைகளை குறித்து வெளிப்பாடு பெறுவார்கள். பலம் வாய்ந்த விசுவாசமான நோக்கம் கொண்ட பெண்களை பற்றிய ஆவி நிறைந்த கதையே ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு. கர்த்தரின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையின் அங்கமாய் ஒத்தாசை சங்கமானது 1070 நாடுகளில் இருக்கிறது. ஒவ்வொரு பெண்மணியுக்கும் கர்த்தருடைய சபையின் முக்கியமான கடமைகள் இருக்கிறது. இளம்பெண்கள் சபையின் குறிக்கோளாக ஆலயம் செல்லவும் வரப்போகும் கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றியும் அவர்களது வகுப்புகளில் படிக்கிறார்கள். ஒத்தாசை சங்கத்தில் அவர்கள் வரும் பொழுது தொடர்ந்து எவ்வாறு ஆலயத்தின் ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் விசுவாசம் மற்றும் தனிப்பட்ட நீதியாலும் குடும்பங்களையும் இல்லங்களையும் வலுப்படுத்துவதின் மூலமாயும் தேவையில் உள்ளவர்களை நாடி உதவி பெற முடியும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். சிறு பாராட்டுகள் கூட இல்லாமல் பல விசுவாசமான சகோதரிகள் இந்த வேலைகளை செய்கிறார்கள். நாம் நன்கொடைகளை இரகசியமாக செய்யும் பொழுது நமது பரமபிதா வெளிப்படையாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற தத்துவத்தில்தான் ஒத்தாசை சங்கம் நடந்து வருகிறது. ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு மற்றும் வேலையினால் நாம் உலகமெங்கும் உள்ள இளைய, முதிர்ந்த, பணக்கார, ஏழை, படித்த, படிக்காத மற்றும் தனியாக அல்லது திருமணமான திடமான தேவனுடைய குமாரத்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. வரலாற்றின் முக்கியத்துவம் அதன் தேதிகளிலோ நேரங்களிலோ அல்லது இடங்களிலோ இல்லை. ஆனால் அது நமக்கு கொள்கைகளையும் நோக்கங்களையும் கற்றுக் கொடுத்து நாம் யார் என்றும் எதை செய்ய வேண்டுமென்றும் நம்மை சியோனின் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டுமென்றும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமென்றும் நம்மை உணர செய்கிறது. ஒத்தாசை சங்கம் ஒழுங்காக நடக்கப்படும் பொழுது பயம், சந்தேகம் மற்றும் சுயநலம் அகன்று விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு நிரம்பும். நாம் தேவனின் வேலையில் முன்னேறும் பொழுது ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு உலகமெங்கும் உள்ள விசுவாசமான சகோதரிகள் பலரால் தொடர்ந்து எழுதப்படும். கர்த்தர் இப்பொழுது உள்ள ஒத்தாசை சங்கத்தை ஆசீர்வதித்து எதிர்காலத்தை மகிமையாக தயார் செய்து வருகிறார். பரமபிதா மற்றும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையை குறித்து நான் சாட்சி கூறுகிறேன். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக சுவிசேஷமும் நாம் யார் மற்றும் நமது நோக்கம் என்ன என்பவை மறுசாபிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
grateful to be part of this gathering of faithful women.
விசுவாசமான பெண்கள் மத்தியில் நான் இன்றைக்கு வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆயிரக்கணக்கானவர்களை பல நாடுகளில் நான் சந்தித்துள்ளேன். உங்களுடைய விசுவாசம் என்னை தினப்படுத்துகிறது. உங்களுடைய எடுத்துக்காட்டுகள் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. நீங்கள் உங்களுடைய சேவைகள் மற்றும் உங்களுடைய சாட்சி என்னை திடப்படுத்துகிறது. உங்களிடையே நான் கேட்ட பல கேள்விகளை மறுபடியும் இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன். சோதனையின் மத்தியிலும் நமது விசுவாசம் எவ்வாறு திடமாயிருக்கிறது? சோதனைகளில் எது உங்களை தாங்குகிறது? கிறிஸ்துவின் சீஷராய் மாற எது உதவுகிறது? சில பதில்கள் என்னவாயிருக்கும் என்றால், பரமபிதா உங்களை நேசிக்கிறார் என்ற உங்களின் ஞானம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு வந்தடையும் என்ற எதிர்பார்ப்பு, ரட்சிப்பின் திட்டத்தை பற்றிய உங்களது ஞானம், உங்கள் மனதில் வருகிற உணர்வுகளுக்கு எனது உரை இன்றைக்கு சாட்சியாக இருக்கும். ரோமரில் நாம் படிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். பரமபிதா என்னை தெரிந்திருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்று நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது முதலில் உணர்ந்தேன். அதற்கு முன்னாடி தேவன் இருக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்றும் நம்பினேன். நான் அவர்கள் மேல் விசுவாசமாயிருந்தேன், அவர்களை நேசித்தேன். ஆனால் அந்த ஞானஸ்தானத்தின் நாள் அன்று நான் உணர்ந்த அவர்களுடைய அன்பை அதற்கு முன் உணரவில்லை. ஊழியக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு போதிக்கப்பட்டதை குறித்து நான் அதை ஆச்சரியமாக எண்ணுகிறேன். பரமபிதா என்னை தெரிந்து கொண்டு என்னை நேசித்ததால் அவருடைய ஊழியக்காரர்களை என்னுடைய வீட்டிற்கு அனுப்பினார் என்று எனக்கு தெரியும். தேவன் அன்பின் தேவனாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இது உண்மை, ஏனெனில் அவருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். இதனால்தான் அவர் நித்தியத்தின் திட்டத்தை நமக்கு கொடுத்துள்ளார். இந்த உலகத்தில் நமது நோக்கம் என்னவென்றால், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மற்றவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்பதாகும். இந்த உலகத்தை நமக்காக அவர் சிருஷ்டித்து ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்து நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படவும் செய்கிறது. அவருடைய ரட்சிப்பின் திட்டமானது எல்லாருக்காகவும் உள்ளதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிறகு அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து தேவனை அவர்கள் தொழ வேண்டும் என்று கூறினார். ஆதாம் கீழ்ப்படிந்து கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவளாய் இருந்தான். ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிறகு திட்டத்தை அவர்கள் கடைபிடித்தனர். தேவனின் குமாரத்திகளாக இருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான வேலை உள்ளது. அவர் நமக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் குடும்பங்களை நடத்தவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான வேலையை நம்மளுக்கு கொடுத்துள்ளார். உங்களில் பலர் திருமண ஆசீர்வாதங்களையோ அல்லது பிள்ளைகளையோ பெற்றவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் விசுவாசமாய் இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் நித்திய ஜீவனை நோக்கி நீங்கள் நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் கட்டளைகளை கீழ்ப்படிவதற்கோ மற்றவர்களை அன்பு செலுத்துவதற்கோ நீங்கள் திருமணம் ஆக வேண்டி இல்லை. உங்களுடைய தாலந்துகள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட மிகவும் தேவையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறக்க மாட்டேன், உங்களை என்னுடைய கைகளில் எழுதி வைத்துள்ளேன். நீங்கள் எப்பொழுதுமே என் முன்னால் நிற்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுடைய ஏமாற்றங்களை அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை மறக்க மாட்டார். உங்களுடைய கஷ்டங்களை அவர் மறக்க மாட்டார். கடவுளுடைய அன்பு எதன் மூலமாக தெரிய வருகிறது என்றால், அவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் மீட்பராகவும் அனுப்பியுள்ளார். யோவானில் படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரட்சகர் கூறுகிறார், பிதா என்னை நேசித்தது போல நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பலி, அவர் நம்மை நேசிக்கிறார் என்றும் பிதாவை நேசிக்கிறார் என்றும் நமக்கு சாட்சியளிக்கிறது. ஐசாயா இரட்சகரின் கஷ்டத்தை குறித்து கூறுகிறார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர்கள் மனம் திரும்பினால் இந்த மாதிரியான வேதனைகளை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று கர்த்தரே கூறுகிறார். உயிர்த்தெழும்ப நமக்கு வழிகாட்டியுள்ளார். நித்தியத்தின் வரத்தை அவர் நமக்கு கொடுத்துள்ளார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் வேதனைப்பட்டுள்ளார். நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்று நாம் எப்படி காட்டுகிறோம் என்றால், நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைத்து, நம்முடைய பாவங்களுக்காக பாவநிவர்த்தி அடைந்து, சடங்குகளை நாம் செய்யும் பொழுது நாம் காட்டுகிறோம். இந்த சடங்குகள் அனைத்தும் நாம் அவருடைய செய்கிற உடன்படிக்கைகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் மற்றும் கர்த்தரின் மேல் திடமானது இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. என்னுடைய கணவன் பரகுவே அசென்ஷியான் மிஷனில் அழைக்கப்பட்ட பொழுது, நாங்கள் ஒரு சிறு கிளைக்கு, பரகுவேன் ஷாக்கோ என்ற ஒரு கிளைக்கு சென்றோம். நாங்கள் 4 மணி நேரம் பயணம் செய்தோம். அதன் பிறகு இன்னும் ஒரு 7 மணி நேரம் ஒரு சிறிய ரோட்டில் சென்றோம். ஆனால் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்பதை அங்கே உள்ள அங்கத்தினர்களை சந்தித்த பொழுது மறந்துவிட்டோம். ஹூலியோ எக்ரோஸ் மற்றும் மார்கரிட்டா, அவருடைய மனைவி ஓடு வெறும் சில குடும்பங்களே ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டிருந்தனர். நாங்கள் அவர்களுடைய ஆலய அனுபவத்தை குறித்து கேட்டோம். அப்பொழுது புவனஸ் ஏர்ஸ் அர்ஜென்டினாவில் உள்ள ஆலயமே அவர்களுக்கு பக்கத்தில் உள்ள ஆலயமாகும். அவர்கள் 27 மணி நேரம் பயணம் செய்து அந்த ஆலயத்திற்கு சென்றார்கள். மிகவும் குளிரான அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பமாக முத்தரிக்கப்பட்டார்கள். அவர்கள் திரும்பி வருகையில் அவர்களுடைய 2 குழந்தைகளும் நோய் பெற்று இறந்து போனார்கள். அவர்கள் வழியே அந்த குழந்தைகளை புதைத்து வீட்டிற்கு வெறும் கையோடு திரும்பினார்கள். அவர்கள் மிகவும் சங்கடப்பட்டு இருந்தாலும் சமாதானத்தை பெற்றார்கள். அவர்கள் அந்த அனுபவத்தை குறித்து கூறுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் எங்களோடு முத்தரிக்கப்படுகிறார்கள். இதனால் நாங்கள் நித்தியத்தில் அவர்களை நாங்கள் மறுபடி பெற முடியும் என்று நாங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த ஞானமானது எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. நாங்கள் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவர்களோடு சேர்த்து வைக்கப்படுவோம் என்று எங்களுக்கு தெரியும். இந்த பரகவியில் உள்ள விசுவாசமான அங்கத்தினர்களைப் போல நம் விசுவாசத்தை நாம் எப்படி அதிகரித்து கொள்ள முடியும்? கடவுளுடைய அன்பை நாம் நம்புகிறோம் என்றும் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சக்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நான் 4 காரியங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஜபம், வேதாக வாசிப்பு, கீழ்ப்படிதல் மற்றும் சேவை. ஜபம் என்பது நாம் பரலோக பிதாவிடம் பேசுவதாகும். நாம் ஜபிக்கும் பொழுது நாம் அவர் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று நாம் காட்டுகிறோம். ஆல்மாவில் நாம் படிக்கிறோம், கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களை குறித்தும் ஆலோசனை கேளுங்கள். அவர் உங்களை அப்பொழுது நன்மையில் நடத்துவார். நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது அவரிடம் ஜெபியுங்கள். மற்றும் நீங்கள் காலையில் எழும்பும் பொழுது உங்கள் இருதயம் நன்றியுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்படி செய்யும் பொழுது கடைசி நாட்களில் எழுப்பப்படுவீர்கள். வேதாகம வாசிப்பு. நாம் பரமபிதாவின் திட்டத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் யார் என்றும் எதை போல் ஆக வேண்டும் என்றும் ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறார், வேதாகமத்தை தேடுங்கள், ஏனெனில் அதில் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், ஏனெனில் அது என்னை பற்றி சாட்சி அளிக்கிறது என்று கூறுகிறார். நாம் வேதாகமத்தை தினமும் படிக்கும் பொழுதும் தினம் ஜெபிக்கும் பொழுதும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் நாம் பெற முடியும். கீழ்ப்படிதல். கர்த்தர் கூறுகிறார், நீங்கள் என்னை நேசித்தால் என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படியுங்கள். நாம் விசுவாசமாக கீழ்ப்படியும் பொழுது நமது இருதயங்கள் மாற்றடிக்க முடியும். கோட்பாடும் உடன்படிக்கைகளிலும் நாம் படிக்கிறோம், உடன்பாடுகளை கை கொள்ளுங்கள், அப்பொழுது நீதியை நீங்கள் பெறுவீர்கள். நாம் சுவிசேஷத்தை பற்றி கொண்டு வளரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் நமது விசுவாசமும் வளரும். சேவை. அவருக்கு நாம் சேவை செய்ய நமக்கு பல தருணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சகோதரியும் ஏழை மற்றும் தேவையில் இருப்பவர்களை நாடி அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இறந்து போனவர்களை ரட்சிக்கவும் நமக்கு வேலை இருக்கிறது. சுவிசேஷத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இவை அனைத்து மூலமாகவும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய முடியும். பரமபிதா அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் அதிகமாக நேசிக்கிறார். பெண்களாக கடவுளுடைய சந்தோஷத்தின் திட்டத்தில் நமக்கு ஒரு முக்கிய பங்கு உள்ளது. நாம் அவருடைய ராஜ்யத்தை கட்ட நம்முடைய முழு பணியை செய்ய வேண்டும். பாவ நிவர்த்தி உண்மையாகும். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறார். நாம் விசுவாசமாய் கடைசி பரியந்தம் செல்லும் பொழுது பரமபிதாவின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
My dear sisters,
எனது அன்பான சகோதரிகளே, உங்களோடு இருப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய அன்பிற்காகவும் தயவுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒத்தாசை சங்கத்தின் முந்தைய நாட்களில் சகோதரிகள் வீட்டுக்கு சென்று ஒருத்தருக்கொருத்தர் சாப்பாட்டு கொண்டு வந்தும் நோயுள்ளவர்களுக்கு அவர்களை பார்த்து கொள்ளவும் செய்தார்கள். இந்த அனுபவம் ஜூடில் உள்ள ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த வசனத்தை நான் எண்ணும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் இரட்சகரை நோக்கி செல்கிறது, ஏனெனில் அவர் அன்போடும் தயவுடனும் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து தயவோடு இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அவர் பசியுள்ளவர்களை பார்க்கும் பொழுது தயவு கொண்டார், அவர்களுக்கு ஊட்டினார், நோயுள்ளவர்களை அவர் சரி செய்தார். தயவு என்பது மற்றவர்களிடத்தில் அன்பும் இரக்கமும் காட்டுவதாகும். அது மற்றவர்களுடைய வேதனையை அகற்றுவது ஆகும். கர்த்தர் நம்மிடம் கேட்டுக்கொள்கிறார், அவர் செய்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பாரங்கள் உடையவர்களின் பாரங்களை நாம் சுமந்து கொள்ள வேண்டும் என்றும், அழுபவர்களோடு அழுதும் பசியில் உள்ளவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தும் நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார். இந்த வார்த்தைகள் விசாரிப்பு போதகர்களை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. விசாரிப்பு போதகமானது பெண்களுக்கு ஒருத்தருக்கொருத்தர் கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ளவும் ஒரு தருணத்தை அழைக்கிறது. ஆரோனின் ஆசாரியத்துவ ஆசிரியர் போல இந்த சபையை பார்த்து கொள்ளவும் ஒவ்வொரு பெண்மணியை பார்த்து கொள்ளவும் இந்த சபையில் உள்ள விசாரிப்பு போதகர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. சிஸ்டர் சகோதரி பெக் சொல்லுகிறார், நாம் இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டை பின்பற்றினால் நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். இன்றைக்கு இரண்டு காரியங்களை குறித்து பேசவிருக்கிறேன். ஒன்று, மற்றவர்களுக்கு நீங்கள் விசாரிப்பு போதகராக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்றும், நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு செல்கிறீர்கள் என்றும் நான் பேச விரும்புகிறேன். சமீபத்தில் அலாஸ்கா ஆங்கராஜாவில் ஒரு பெண்கள் குழுவிடம் நான் சந்தித்தேன். இந்த குழுவில் 12 பெண்கள் இருந்தார்கள், மற்றும் 6 பேர் ஸ்பீக்கர் போன் மூலமாக இந்த 12 பெண்களை சேர்த்து கொண்டனர். இதில் பல பெண்கள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு தொலைவில் இருந்தார்கள். ஆனால் இந்த சகோதரிகள் விசாரிப்பு போதகத்தை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இவர்கள் வெளி தொலைவில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்நெட், போன் அல்லது மெயில் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தரை பற்றி போதித்துக் கொண்டனர். அவர்கள் சேவை செய்தனர். மற்றும் 2 விசாரிப்பு போதகர்கள் டிஆர் காங்கோவில் இருந்தார்கள். அவர்கள் பல தொலைவு நடந்து இன்னொரு ஒரு சகோதரியையும் அவருடைய குழந்தையையும் சந்திக்க சென்றார்கள். அவர்கள் அந்த சகோதரியை சந்திக்கும் பொழுது அந்த சகோதரி மிகவும் சந்தோஷம் அடைந்தால் அவர்கள் கொண்டு சென்ற செய்தி அந்த சகோதரிக்கு பரலோகத்திலிருந்து வந்தது போல் இருந்தது. அந்த 2 சகோதரிகள் தொலைவான தூரம் நடந்தாலும் அது ஒரு தியாகமாக தெரியவில்லை. இந்த சகோதரிகளுக்கு தியாகம் தயவு என்னவென்று புரிந்திருக்கிறது. தொலைவு செலவு ஆகியவை நாம் ஒருத்தரைக்கொருத்தர் மாதம் மாதம் சந்திக்க முடியாமல் போனாலும் சகோதரிகள் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறார்கள்.
Inspired Relief Society presidents counsel with their bishop and prayerfully make visiting teaching assignments to assist
ஒத்தாசை சங்க தலைவர்கள் இந்த விசாரிப்பு போதக வேலைகளை நமக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு ஜபத்துடன் நமக்கு கொடுக்கிறார்கள்.
To minister and can more confidently rely on the Spirit to guide our efforts. I am one who has visited
நான் பல சகோதரிகளை ஒவ்வொரு மாதமும் நான் சந்தித்து வருகிறேன். நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று செய்தால் அது சரியல்ல. இந்த விசாரிப்பு போதகத்தின் அழகு என்னவென்றால் மாத ரிப்போர்ட்டில் 100% வாங்குவது அல்ல. ஆனால் இந்த விசாரிப்பு போதகத்தின் மூலமாக வாழ்க்கைகள் மாற்ற அமைக்கப்பட்டதா, அழுகைகள் துடைக்கப்பட்டதா, விசுவாசம் வளர்ந்ததா என்பதே ஆகும். விசாரிப்பு போதகத்தின் இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அது நம்மை அன்பில் வளர செய்கிறது. நாம் ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செலுத்தி இருக்க வேண்டும் என்று இரட்சகர் நமக்கு போதிக்கிறார். பல பெண்மணிகள் விசுவாசமான ஒத்தாசை சங்க விசாரிப்பு போதகர்கள் மூலமாக மறுபடி சபைக்கு வந்ததாக சாட்சி அளிக்கின்றனர். நீங்கள் சந்திக்கும் பொழுது மிக முக்கியமான செய்தி நீங்கள் கொடுக்கிற முக்கியமான செய்தி என்னவாக இருக்கும் என்றால், நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் என்பதே ஆகும். லியோனா மற்றும் என்சைனில் வருகிற செய்திகள் ஒவ்வொரு சகோதரியும் தன்னுடைய விசுவாசத்தில் எவ்வாறு அதிகரிக்க முடியும் என்பதே ஆகும். இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் மற்ற சகோதரிகள் என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்துடன் கேட்பதே ஆகும். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யவே செய்யும் பொழுது பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் பலவையாக இருக்கிறது. நான் விசாரிப்பு போதகத்தை முடித்துவிட்டேன் என்று நான் சந்தோஷமாக பலமுறை செய்துள்ளேன். நான் விசாரிப்பு போதகம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே நன்றாக உணர்ந்தேன். என்னுடைய அன்பு அதிகரிக்கப்பட்டது. நான் என்னுடைய சேவை செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆர்வம் அதிகரித்தது. விசாரிப்பு போதகராக நாம் இருக்கும் பொழுது வரும் இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் நிறைய நண்பர்களை பெற்றுக்கொள்கிறோம். நாம் மற்றவர்களுடைய ஜபங்களுக்கு ஒரு பதிலாக அமைய முடிகிறது. நான் பெண்களின் வீடுகளில் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையின் பல பரிசுத்தமான ஆவிக்குரிய அனுபவங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நாம் ஒருத்தருக்கொருத்தர் சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் ஒன்றாக அழும் பொழுதும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு நாள் மாதத்தின் கடைசியில் நான் ஊரை விட்டு வெளியே செல்லும் பொழுது நான் என்னுடைய ஒரு சகோதரியை நான் சந்திக்காமல் இருந்தேன். ஆனால் அன்று மாலை எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. நான் அந்த சகோதரியை கூப்பிடவில்லை. ஆனால் அந்த சகோதரியை சந்திக்க நான் முடிவெடுத்தேன். அந்த சகோதரியின் பெயர் ஜூலி. அவளுடைய மகள் ஆஷ்லி ஒரு எலும்பு நோயினால் இருந்தாள். ஆஷ்லி 6 வயதாக இருந்தாலும் அவள் ஏதோ எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவள் கேட்டாள். ஆஷ்லி என்னை அவளுடைய அம்மாவிடம் கொண்டு சென்றாள். அப்பொழுது எனக்கு ஏதோ காட்டணும் என்று அவள் சொன்னாள். அவளுக்கு 6 வருஷங்கள், அவள் ஒரு பக்கம் திரும்புவதற்கு 6 வருஷங்கள் எடுத்தது. நாங்கள் ஆஷ்லி செய்த இந்த காரியத்தை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகையில் நான் பரலோக பிதாவுக்கு நன்றி செலுத்தினேன். அந்த ஆஷ்லி இப்பொழுது இறந்து போனாலும் அந்த ஒரு அனுபவத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அம்மா பல வருடங்களுக்கு விசாரிப்பு போதகராக இருந்தார். அவள் விசாரிப்பு போதித்த குடும்பங்களை எவ்வாறாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவள் பலமுறை எண்ணுவாள். ஒரு நாள் என்னுடைய அம்மாவிடம் ஒரு 5 வயது ஒரு பிள்ளை ஓடி வந்து, நீ என்னுடைய விசாரிப்பு போதகர், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று கூறினார். விசாரிப்பு போதகத்தை சார்ந்த எல்லா அனுபவங்களும் அழகாக இருப்பது இல்லை. அது சில சமயம் மிகவும் கடினமாக இருக்கும். சில சமயம் அந்த சகோதரியை சந்திக்க முடியாமல் போகிறது. அந்த சகோதரியோடு நமக்கு நல்ல ஒரு இணைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அந்த சகோதரிகளை அன்பு செலுத்தும் பொழுதும் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் நாம் திடப்படுகிறோம். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நம்மை சுத்தி அன்பு நம்முடைய அன்பை தேவைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய கரங்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்மேல் அவர் சார்ந்து இருக்கிறார். ஆனால் இந்த வேலையில் ஈடுபடுவதற்கு நமக்கு அன்பு இல்லை என்றால் இந்த வேலையில் நாம் கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாது. நாம் போதிக்கிற பெண்மணிகளுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். சகோதரிகளே, நான் உங்களை நேசிக்கிறேன். பரமபிதா உங்களுக்கு வைத்திருக்க அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இரட்சகர் ஜீவிக்கிறார் என்று சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இந்த மிகப்பெரிய பணியில் ஈடுபடுகின்ற எல்லா ஒத்தாசை சங்க சகோதரிகளுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஏற்பாடர் குழு மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நமது அன்பான தீர்க்கதரிசி தாமஸ் மான்சன் நம்மோடு பேசுவார். அவரை தொடர்ந்து பாடர் குழு தி ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ற பாடலை பாடுவார்கள். பிறகு ஒத்தாசை சங்க பொது போரிடின் அங்கத்தினரான சகோதரி மார்ஷா ஜி பேக் முடிவு ஜபத்தை ஏறெடுப்பார். தலைவர் மான்சன்.
I was in a meeting once.
நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன்.
When the speaker stood at the pulpit and never seen an audience like this. He looked left. He looked right.
அந்த பேச்சாளர் இடது வலது பக்கம் பார்த்தார். பிறகு உட்கார்ந்து கொண்டார். அதற்கு பிறகு எல்லா நேரத்தையும் எனக்கு விட்டு போனார். நீங்கள் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறீர்கள்.
I think back to my youth.
நான் என்னுடைய இளைய பருவத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுதும், விசாரிப்பு போதகர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்த பொழுது பற்றி நான் யோசிக்கிறேன்.
I remember being called as a bishop.
பிறகு ஒரு பிணையத்திற்கு நான் போதகராக அழைக்கப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய மனைவி எனக்கு எவ்வளவு உதவியாக இருந்தாள் என்று நான் யோசிக்கிறேன். அந்த பிணையத்தில் உள்ள எல்லா விதவைகளை சந்திக்க நான் சந்தோஷப்பட்டேன். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மேல் மிகவும் அன்பு இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அவர்கள் இறந்து போன பொழுது என்னை பேச விரும்பினார்கள்.
So my thoughts are tender tonight.
என்னுடைய எண்ணங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாக்கள் பரலோகத்தை நோக்கி சென்றுள்ளது. இன்றைக்கு அழகான இசை மற்றும் செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய ஆவி இங்கே இருக்கிறது. நான் என்னுடைய எண்ணத்தையும் உணர்ச்சியையும் நான் உங்களோட பகிர்ந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு இளம் தம்பதியினர் லீசா ஜான் என்றவர்கள் எங்கள் வீட்டு பக்கம் குடி வந்தனர். ஒரு நாள் அவர்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது லீசா ஜன்னல் வெளியே பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் தங்களுடைய துணிகளை காய போட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். லீசா அப்பொழுது சொன்னால், அவர்கள் துணி சுத்தமாகவே இல்லை. அப்படி பல நாட்கள் லீசா அவர்கள் துணியை ஒழுங்கா துவைக்க தெரியாது என்று சொன்னார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவர்களுடைய துணிகள் எல்லாம் சுத்தமாக இருந்தது. அதற்கு ஜான் சொன்னார், எனக்கு அதுக்கு பதில் தெரியும். இன்றைக்கு காலையில் நான் சீக்கிரம் எழும்பி நம்முடைய ஜன்னலை நான் துவைத்தேன் என்று சொன்னார்.
Tonight I'd like to share with you a few thoughts.
இன்றைக்கு நாம் ஒருத்தரை ஒருத்தர் எப்படி பார்த்துக் கொள்கிறோம் என்று சில எண்ணங்களை நான் பகிர விரும்புகிறேன். நம்மளுடைய ஜன்னல்கள் சுத்தம் செய்ய வேண்டுமா? நாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? மற்றவர்களை பற்றி நாம் என்ன தீர்மானங்களை எடுக்கிறோம்? இரட்சகர் சொல்கிறார்,
Considerest thou the mote that is in thy brother's
eye? நீங்கள்
But considerest not the beam that is
in நியாயம் தீர்ப்பு செய்யாமல் இருப்பாயாகள்.
Why beholdest thou what you think is dirty laundry at your neighbor's house? But considerest not the soiled window in your own house. None of us is perfect.
நாம் யாருமே நல்லவர்கள் அல்ல. யார் அப்படி சொல்லுவார்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் நாம் பல குறைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை குறித்து நாம் நியாயம் தீர்ப்பு செய்து கொள்கிறோம். எதனால் நாம் மற்றவர்களை பற்றி குறை செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது. அதனால்தான் அந்த நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பாயாக என்ற ஒரு கட்டளை. 47 வருடங்களுக்கு முன்பாக பொது மாநாட்டில் 12 குழுமத்தில் நான் அழைக்கப்பட்டேன். அப்பொழுது நான் பொது ஆசாரியத்துவ குழுவில் நான் சேவை செய்து கொண்டிருந்தேன். நான் அப்பொழுது அந்த ஆசாரியத்துவ குழுவத்தின் கூழ் நான் உட்கார்ந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய மனைவிக்கு எங்கு போகுவது என்று தெரியவில்லை. அப்பொழுது அவளுடைய ஒரு நண்பர் என்ன செய்தாள் என்றால், சகோதரி மான்சனை அவள் பக்கத்தில் உட்கார செய்தார். அந்த இடம் வெறும் பொது ஆக்சிலரி போர்டுகளுக்கு மாத்திரம் உள்ளதாக இருந்தது. அப்பொழுது அவங்க பக்கத்தில் உட்கார்ந்த இன்னொரு சகோதரி, யாரை வேணாலும் இங்கே உட்கார இந்த சகோதரி எப்படி செய்ய முடியும் என்று கேட்டாள். இந்த சகோதரி இந்த என்னுடைய மனைவியின் நண்பி அவளுக்கு காட்டின அன்பிற்கு அவள் நன்றியாக இருந்தாள்.
ஆன There was no excuse for her unkind behavior, regardless of who might have been invited to sit there. However, I can only imagine.
இந்த சகோதரிக்கு தெரிய வந்தது, என்னுடைய மனைவி புது அப்போஸ்தலன் மனைவி என்று தெரிந்து கொண்டார்.
We hold no animosity toward her. Not only are we inclined to judge the actions and words of others, But many of us judge
நாம் மற்றவர்களின் வார்த்தைகள், அவர்கள் எப்படி துணி போட்டுக் கொள்கிறார்கள், அதை பற்றியெல்லாம் நாம் நியாயம் தீர்த்துக் கொள்கிறோம். ஒரு மேகசீனில் இந்த கதை வந்தது. இந்த பெண்மணியின் பெயர் மேரி பார்டல்ஸ். அவள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி அவள் தங்கி வந்தாள். அந்த குடும்பம் அந்த இல்லத்தில் அங்கே அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த மற்ற வந்தவர்களை அவங்க வீட்டில் தங்க வைப்பார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஒரு மிக வயதான ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால் பயமாக இருந்தது. அவரை யாரும் அவர்கள் வீட்டில் தங்க விடவில்லை. ஆனால் இந்த சகோதரி அந்த அவர்களுடைய வீட்டில் வந்து தங்கி தன்னுடைய மருத்துவரிடத்தில் போகும்படியாக சொன்னார்.
She told him to wait in the chair and she'd find him a place to sleep. At bedtime, Mary's husband set up a camp cot for the man. When she checked in the morning, the bed linens were neatly folded. He was out on the porch. He refused breakfast. But just before he left for his bus, he asked if he could return.
அவருடைய மருத்துவரை அடுத்த நாள் பார்த்துவிட்டு அவர் அவருடைய வீட்டுக்கு சென்றார். இதேபோல பல முறை இந்த வயதானவர் இந்த சகோதரியின் வீட்டில் வந்து தங்கி தன்னுடைய மருத்துவரை பார்த்து அவர் சென்றார். பல வருஷங்களாக மேரியல் வீட்டில் அவர் தங்கியிருக்கும் பொழுதும் அவர் ஒவ்வொரு முறை வந்த பொழுதும் அவர் காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு வருவார். இந்த பொருட்களை மேரி பெறும் பொழுது அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். மேரியின் அண்டை வீட்டுக்காரர் ஒரு நாள் சொன்னார், இப்படி பயங்கரமாக காணப்படும் இந்த வயதான மனிதரை உங்கள் வீட்டில் தங்க வைத்தீர்களா? நான் அவரை அனுப்பிவிட்டேன். இவரால் நம் வீட்டில் மற்ற யாரும் வந்து தங்க மாட்டுகிறார்கள் என்று சொன்னார். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த மனிதர் இறந்து போனார். மேரி அப்பொழுது அந்த மனிதன் இறந்து போன பிறகு ஒரு நண்பனை சந்திக்க மேரி சென்றாள். அங்கே நிறைய பூக்கள் இருந்தது. அந்த பூக்களின் மத்தியில் ஒரு அழகான கிரைசாந்தமம் பூவும் இருந்தது. ஆனால் அது அழுக்கான ஒரு பழைய பக்கெட்டில் இருந்தது. அப்பொழுது அவர் நண்பர் சொன்னார், தொட்டிகள் இல்லாமல் போனதனால் இந்த அழகான பூவை நான் இங்கே வைத்தேன் என்று சொன்னார். அப்பொழுது மேரிக்கு அந்த வயதான மனிதர் ஞாபகம் வந்தது. கடவுள் அவரை பயங்கரமான உடம்பில் அனுப்பினாலும் ஒரு அழகான ஒரு ஆவியை அவருக்கு கொடுத்தார். வெளிப்படையான தோற்றத்தை வைத்து நாம் மற்றவர்களை நியாய தீர்க்கம் செய்யக்கூடாது. ஒரு குழுவில் ஒரு பெண்மணியை அழைக்கப்பட்ட பொழுது அந்த குழுவின் ஒரு அங்கத்தினர் அந்த பெண்மணியை பற்றி என்ன கூறினார் என்றால், இவள் பயங்கரமாக குண்டாக இருக்கிறாள், இவளை எதற்காக இந்த குழுவில் தேர்ந்தெடுத்தனர் என்று அவர் கேட்டாள். ஆனால் அந்த பெண்மணியின் வெளிப்பூர்வமான உருவம் அப்படி இருந்தாலும் அவள் மிகவும் தயவு உள்ளவளாக இருந்தாள். அவளுடைய படம் அவள் உண்மையாக எப்படிப்பட்டவள் என்பதை காட்டாமல் இருந்தாலும் அவள் கர்த்தரை நேசித்தும் அவருடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்தும் இருந்தாள். நம்முடைய வெளிப்பூர்வமான தோற்றத்தில் நம்முடைய ஆவிக்குரியமான எண்ணங்கள் வெளிப்படைய வேண்டுமென்றால் அந்த இன்னொரு பெண்மணி இந்த அழகான பெண்மணியை பற்றி கேலி செய்திருப்பாளா? என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை விட பல வழிகளில் வித்தியாசமாக இருக்கிறீர்கள். உங்களில் பலர் பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கிறீர்கள், பலர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறீர்கள், பலர் திருமணம் செய்துள்ளீர்கள் ஆனால் பிள்ளைகள் இல்லை. அப்படி நம்மிடையே பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. மதர் தெரேசா இந்தியாவில் வாழ்ந்த ஒரு கத்தோலிக்க நன், அவள் இப்படிப்பட்ட ஒரு உண்மையை சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களை நியாயத்திற்கும் பொழுது உங்களுக்கு அவர்களை நேசிக்க நேரமில்லாமல் போகிறது என்று சொன்னாள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நேசியுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நாம் கர்த்தர் சொன்னது போல ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க முடியுமா? மதர் தெரேசாவுடன் நான் பதிலளிக்கிறேன், இல்லை, நம்மால் முடியாது.
But deceive his own heart. This man's or woman's religion is vain. I've always loved your Relief Society motto. Charity.
ஒத்தாசை சங்கத்தின் நோக்கமான அன்பு எப்பொழுதுமே அழியாது என்பதை நான் நேசிக்கிறேன். அன்பு என்பது என்ன? அது கர்த்தரின் உண்மையான அன்பாக அமைகிறது. மொரோனை லமானியர்களிடம் பேசுகையில் சொல்கிறார், உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொன்னார். கர்த்தரின் உண்மையான அன்பு மற்றவர்களை கேலி செய்வதற்கு எதிர்ப்பாக இருக்கிறது.
I have in mind the charity that manifests itself when we are tolerant of others and lenient toward their actions. The kind of charity that forgives.
நாம் அன்பு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்களை நாம் மன்னிப்போம். நாம் தயவுடனும் இரக்கமுடனும் இருப்போம். நோயில் இருப்பவைகளை கவனித்து நாம் எப்பொழுதுமே அன்பு காட்டுபவர்களாக இருப்போம்.
Hope to those who are discouraged, aid to those who are afflicted. True charity is love in action. The need for charity is everywhere.
அன்பின் தேவை எல்லா இடத்திலும் இருக்கிறது.
Which refuses to find satisfaction in hearing or in repeating the reports of misfortunes that come to others, unless by so doing the unfortunate one may be benefited. The American educator and politician Horace Mann once said, "To pity distress is but human. To relieve it is godlike." Charity is having patience with someone who's let us down. It's resisting the impulse to become offended easily. It is accepting weaknesses and shortcomings. It is accepting people as they truly are. It is looking beyond physical appearances to attributes that will not dim through time. It is resisting the impulse to categorize others.
அன்பானது விசாரிப்பு போதகர்கள் மாசா மாசம் வருடா வருடம் ஒவ்வொரு சகோதரியை சந்திப்பதில் வெளிப்படுகிறது. ஒரு வயதான விதவையை ஒத்தாசை சங்க கூட்டங்களுக்கு கூட்டி செல்வதில் அமைகிறது. அது தனியாக உட்கார்ந்திருக்கும் ஒரு சகோதரியை நோக்கி, இங்கே வா, என் பக்கம் உட்காரு என்று சொல்வதில் காணப்படுகிறது. பல நூறுக்கணக்கான வழிகளில் நாம் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். வாழ்க்கை நாம் எவருக்குமே ரொம்ப அழகாக இல்லை. நாம் மற்றவர்களை கேலி செய்வதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய கஷ்டங்களின் மத்தியிலும் நம்மால் முடிந்த அளவு நன்மையை நாம் செய்கிறோம். அதன் போல மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அன்பானது எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்வானதாகும். அதை யார் கடைசி நாட்களில் கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு அது நலமாக அமையும். அன்பானது எப்பொழுதுமே முடிவடையாது. இந்த அன்பானது உங்கள் ஆவிகளில் ஒன்று உங்களுடைய எண்ணங்களிலும் செய்கைகளிலும் வெளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களதாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
our Father in heaven.
பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இன்றைக்கு நாங்கள் உணர்ந்த ஆவியானவரின் அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டிற்காகவும் அவருடைய வாழ்க்கைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்காகவும் மற்றும் ஒத்தாசை சங்க தலைவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் உலகமெங்கும் உள்ள ஒத்தாசை சங்க சகோதரிகளின் மேல் வர வேண்டும் என்றும், நாங்கள் ஞானமுள்ள பெண்களாகவும் உம்முடைய ஆவியானவரால் வழி நடத்தப்பட தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நன்றி செலுத்துகிறோம், கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் அன்பு, சமாதானம், வல்லமை, விசுவாசம் இருக்க வேண்டும் என்றும், உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை வளர்க்கவும் உம்மை அவர்கள் முழு இருதயத்தோடு சேவை செய்யவும் வளர்க்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுமே. நாங்கள் அனைவரும் அன்புடனும் தயவு உள்ளவர்களான பெண்மணிகளாக மாறவும் மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் எங்களை ஆசீர்வதியுமே. நாங்கள் பிந்திய கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர்களாக எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய உடன்பிடிக்கைகளின் பிள்ளைகள் என்று அறிந்து எப்பொழுதுமே அன்பு நிறைந்தவர்களாகவும் இருக்க எங்களை ஆசீர்வதியுமே. இவை அனைற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம், ஆமேன்.